அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் ஓசை. ஜூலை திங்கள் 21 நாள் திங்கட்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் மணிவண்ணன். இன்றைய தமிழ்ச்சி நிகழ்ச்சியில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தியரங்கில் காசா நிலப்பரப்பில் நடந்து வரும் மோதலில் ஐநா மன்ற பாதுகாப்பு சபை போர் நிறுத்தம் கோருவது பற்றிய செய்திக்குறிப்பு, சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி நியமனத்தில் அரசியல் தலையீடு இருந்ததாக முன்னாள் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி மார்க்கண்டேய கட்ஜு கூறியிருப்பதை பற்றிய செய்தி, இலங்கையில் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி பதவியை அகற்றுமாறு இலங்கை அமைச்சர் யு குணசேகர கூறியிருப்பது பற்றிய ஒரு குறிப்பு, மார்க்கண்டேய கட்சியின் சர்ச்சைக்குரிய கருத்துக்கள் பற்றி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் டி ராஜா தெரிவிக்கும் கருத்துக்கள்.
இன்றைக்கு இந்த பிரச்சனையை எழுப்புவது என்ன காரணம், என்ன அடிப்படையில் என்பதை அவர் தான் விளக்க வேண்டும். ஏனென்றால் அவரே நீதிபதியாக இருந்திருக்கிறார்.
பின்னர் கிளாஸ்கோவில் புதன்கிழமை தொடங்க உள்ள காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் பற்றிய ஒரு முன்னோட்டம், விளையாட்டரங்கில் புகழ்பெற்ற லார்ட்ஸ் மைதானத்தில் கிரிக்கெட் போட்டிகள் ஆரம்பித்து 200th ஆண்டு தொடங்குவது பற்றிய ஒரு பார்வை ஆகியவை இடம்பெறுகின்றன.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் சிவராமகிருஷ்ணன், சாதாத்.
கிழக்கு யுக்ரைனிய வான்பரப்பில் மலேசிய ஏர்லைன்ஸ் விமானம் ஒன்று சுட்டு வீழ்த்தப்பட்டது தொடர்பாக போர்க்குற்ற சட்ட நடவடிக்கை ஒன்றை நெதர்லாந்து அதிகாரிகள் ஆரம்பித்திருக்கின்றனர். இச்சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை நெதர்லாந்திடமே ஒப்படைக்க தயார் என யுக்ரைனிய பிரதமர் அர்சென்யு யத்சன்யுக் தெரிவித்திருக்கின்றார்.
Dutch side could lead the process of investigation together with the entire international community.
இறந்தவர்கள் பெரும்பான்மையானோர் டச்சு பிரஜைகள் எனும் நிலையில், உயிரிழந்த பயணிகளின் அழுகி வரும் உடல்களில் டச்சு தடயவியல் நிபுணர்கள் ஆய்வுகளை மேற்கொள்ள துவங்கியிருக்கின்றனர். இந்த சடலங்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கின்ற ரயில் டொரெஸ் என்ற ஊரிலிருந்து வேறு ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு இன்று கொண்டு செல்லப்படும் என அவர்கள் தெரிவிக்கின்றனர்.
யுக்ரைனின் வான்பரப்பில் கடந்த வாரம் ஒரு மலேசிய விமானம் சுட்டு வீழ்த்தப்படுவதற்கு சில நிமிடங்களுக்கு முன்னர் அந்த பகுதியில் யுக்ரைனிய போர் விமானம் ஒன்று அந்த மலேசிய விமானத்திற்கு அருகில் பறந்து கொண்டிருந்தது என்று ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதையடுத்து யுக்ரைன் அரசிடமிருந்து இப்பொழுது ரஷ்யா விளக்கம் ஒன்றை கோரியுள்ளது. மலேசிய விமானம் பயணித்த பாதையில் எந்த ஒரு ஏவுகணை தாக்குதலும் நடந்ததாக தம்மால் கண்டறிய முடியவில்லை என்றும், கிளர்ச்சியாளர்களுக்கு பக் வகை ஏவுகணைகளை தாங்கள் அளிக்கவில்லை என்றும் ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் மேலும் தெரிவித்துள்ளது. ரஷ்யாவின் இந்த அறிவிப்பு அமெரிக்காவின் நிலைப்பாட்டுக்கு நேர் மாறாக உள்ளது.
மலேசிய விமானம் விழுந்த சம்பவம் தொடர்பான கண்டன தீர்மானம் ஒன்றில் ஐநா பாதுகாப்பு சபை இன்று திங்கட்கிழமை பின்னேரம் வாக்களிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த தீர்மானத்தின் வாசகங்கள், வார்த்தைகள் தொடர்பில் ரஷ்யாவுக்கும் மற்ற நாடுகளுக்கும் இடையில் கருத்து வேறுபாடும் இழுபறியும் நிலவியிருந்தது. இதனிடையே ரஷ்யாவுக்கு எதிராக புதிய தண்டனை தடைகளை கொண்டு வருவது பற்றி விவாதிப்பதற்காக ஐரோப்பிய வெளியுறவு அமைச்சர்கள் நாளை செவ்வாய்க்கிழமை கூடுகின்றனர். ரஷ்யாவின் தொழில்துறை மொத்தத்தையும் இலக்கு வைக்கும் விதமான தண்டனை தடைகளை கொண்டு வருவதற்கு தாங்கள் விரும்பவில்லை என்றும், குறிப்பிட்ட நிறுவனங்களை இலக்கு வைத்து தடைகளை கொண்டு வருவதையே தாங்கள் விரும்புவதாகவும் ஜெர்மனி தெரிவித்திருக்கிறது.
யுக்ரைனின் கிழக்கு பகுதியிலுள்ள டோனியஸ்க் நகரில் மீண்டும் கடும் சண்டைகள் தொடங்கியுள்ளன. அங்குள்ள ரயில் நிலையத்தை சுற்றி இடம்பெற்ற குண்டுவெடிப்புகளை அடுத்து பொதுமக்கள் அங்கிருந்து வெளியேறி வருகின்றார்கள். இதனிடையே யுக்ரைனின் அரச படைகள் அங்குள்ள விமான நிலையத்திலிருந்து நகர்ந்து கிளர்ச்சியாளர்கள் பிடியில் இருக்கும் நகரின் மையப்பகுதியை நோக்கி நகர்வது போல தோன்றுகிறது என்று அங்கிருக்கும் பிபிசியின் செய்தியாளர் ஒருவர் கூறுகின்றார். ஆனால் கிளர்ச்சி படைகளின் தளபதி ஒருவரோ யுக்ரைன் அரசாங்கம் சிவிலியன்கள் மீதான ஒரு யுத்தத்தை நடத்துகிறது என்றும், தமக்கு வலு சேர்க்கும் வகையில் வந்துள்ள கூடுதல் துருப்புகள் மீது ஸ்னைப்பர் தாக்குதல்களை யுக்ரைன் நடத்துகிறது என்றும் கூறுகிறார்.
மத்திய கிழக்கின் காசா நகரத்தில் மருத்துவமனை ஒன்றில் இஸ்ரேலிய படைகள் நடத்திய ஷெல் தாக்குதலில் 5 பேர் கொல்லப்பட்டும் குறைந்தது 7 பேர் காயமடைந்து வருகின்றனர். காயமடைந்தவர்களில் பெரும்பான்மையானோர் மருத்துவ பணியாளர்கள் ஆவர். நகரின் கிழக்கே இருக்கின்ற அல் அக்ஸா மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவு, அறுவை சிகிச்சை அறைகள், வரவேற்பறை போன்ற இடங்களில் ஷெல் குண்டுகள் விழுந்ததாக சம்பவத்தை கண்டவர்கள் கூறுகின்றனர். ஹமாஸ் ஆயுததாரிகள் எதிராக இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதலில் மற்ற இடங்களில் அதிக எண்ணிக்கையிலானவர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள்.
லண்டன் லார்ட்ஸ் மைதானத்தில் இங்கிலாந்து அணிக்கு எதிராக நடைபெற்ற 2nd டெஸ்ட் போட்டியில் இந்தியா 95 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளது. இதன் மூலம் 5 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் 1-0 எனும் கணக்கில் இந்தியா முன்னிலை வகிக்கிறது. 28 ஆண்டுகளுக்கு பிறகு லார்ட்ஸ் மைதானத்தில் இந்தியா வெற்றி பெற்றுள்ளது. இங்கிலாந்து அணி தொடர்ச்சியாக அடைந்துள்ள 10வது டெஸ்ட் தோல்வி இது. லார்ட்ஸ் மைதானத்தில் ஏற்பட்ட தோல்வியை அடுத்து இங்கிலாந்து அணியின் தலைவர் அலிஸ்டர் குக் மீதான அழுத்தங்கள் அதிகரித்து அவரது எதிர்காலம் குறித்த கேள்விகள் எழுந்துள்ளன.
செய்தியறிக்கை கேட்டீர்கள். இன்றைய செய்தியரங்கில் முதலில் ஒரு பன்னாட்டு குறிப்பு. காசாவில் இஸ்ரேலிய தாக்குதலில் உயிரிழந்துள்ள பாலத்தீனர்களின் எண்ணிக்கை 500 தாண்டிவிட்ட நிலையில் இஸ்ரேலிய படைகளுக்கும் காசாவில் உள்ள பாலத்தீன ஆயுததாரிகளுக்கும் இடையே உடனடியாக போர் நிறுத்தம் வேண்டும் என்று ஐநாவின் பாதுகாப்பு சபை வலியுறுத்தியிருக்கிறது. இது குறித்த பிபிசி தகவல்களை தொகுத்து தருகிறார் சாதாத்.
ஐநா பாதுகாப்பு சபையானது ஜோர்டானின் வேண்டுகோளுக்கு இணங்க நேற்று ஞாயிற்றுக்கிழமை பின்னிரவில் அவசர கூட்டம் ஒன்றை நடத்தியது. அந்த கூட்டத்தில் கடுமையான வார்த்தைகளை கொண்ட வரைவு தீர்மானம் ஒன்றுக்கான வாசகங்கள் பரிசீலிக்கப்பட்டிருந்தன. ஆனாலும் அந்த கூட்டத்தின் முடிவில் ஊடக அறிக்கை ஒன்றை மட்டும்தான் 12 உறுப்பினர்களை கொண்ட ஐநா பாதுகாப்பு கவுன்சில் வழங்கியது. பாதுகாப்பு சபையின் தற்போதைய உறுப்பு நாடுகளில் ஒன்றான ருவாண்டாவின் பிரதிநிதி யூஜீன் கசானா இந்த அறிக்கையை வழங்கினார்.
The members of the Security Council expressed serious concern at the escalation of violence in the situation related to Gaza. The members of Security Council called for respect of international humanitarian law.
காசாவில் வன்முறை அதிகரித்து வருவது தொடர்பில் பாதுகாப்பு சபை உறுப்பினர்கள் மிகுந்த கவலையை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். அங்கு செவிலியன்கள் பாதுகாக்கப்படுவது உட்பட சர்வதேச மனிதாபிமான விதிகள் மதித்து நடக்கப்பட வேண்டும் என பாதுகாப்பு சபை கேட்டுக்கொள்கிறது. கூடவே மோதல்கள் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்றும் அது வலியுறுத்துகிறது என்றார் யூஜீன் கசானா. முன்னதாக ஐநா பொதுச் செயலர் பான்கிமூன் காசா நிலவரம் பற்றி பேசுகையில், காசாவில் ஜனநெரிசல் மிக்க ஷஜையா பகுதியில் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியிருப்பது அடாவடித்தனமான காரியம் என்று வர்ணித்திருந்தார். ஷஜையாவில் இஸ்ரேல் நடத்திய கடுமையான ஷெல் தாக்குதலில் பாலஸ்தீனர்கள் 60 பேருக்கும் அதிகமானோர் கொல்லப்பட்டிருந்தனர். அந்த தாக்குதலை ஒரு ஒட்டுமொத்த படுகொலை என பாலஸ்தீன அதிபர் மஹ்மூத் அப்பாஸ் வர்ணித்திருந்தார். இஸ்ரேலிய நடவடிக்கை மனித குலத்துக்கு எதிரான குற்றச்செயல் என்று அவர் கூறினார். காசாவில் அதிகரித்து வருகின்ற மனித பேரவலத்தை கட்டுப்படுத்த வேண்டியது ஐநாவின் பொறுப்பு என ஐநாவுக்கான பாலஸ்தீன பிரதிநிதி ரியாத் மன்சூர் வலியுறுத்தி இருக்கிறார்.
Our people are extremely frustrated and fed up with the Security Council and the international community because they are not doing what they should be doing.
ஐநா பாதுகாப்பு சபை மீதும் சர்வதேச சமூகத்தின் மீதும் எமது மக்கள் கடுமையான அதிருப்தியும் வெறுப்பும் அடைந்திருக்கிறார்கள். ஏனென்றால் இஸ்ரேலிய அடாவடித்தனத்தை நிறுத்த என்ன செய்ய வேண்டுமோ அதை அவர்கள் செய்திருக்கவில்லை. உலகிலே அமைதியையும் பாதுகாப்பையும் பேண வேண்டிய பொறுப்பு ஐநா பாதுகாப்பு சபைக்கு இருக்கிறதென்றால் எம் மக்கள் கொல்லப்படுவதை அவர்கள் தடுத்தாக வேண்டும். நாங்கள் யாரிடம் போய் நீதி கேட்க முடியும்? வேறு யாரிடம் போய் முறையிட முடியும் என்றார் ரியாஸ் மன்சூர். ஆனால் அதே நேரம் இஸ்ரேலிய பிரதமர் பென்யமின் நெத்தன்யாகுவோ தமக்கு தேவை என்கிற வரையில் காசாவின் மீதான தாக்குதலை இஸ்ரேல் தொடரும் என்று சூளுரைத்திருக்கிறார். இஸ்ரேலிய தரப்பில் 18 சிப்பாய்கள் உட்பட 20 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்றாலும் இஸ்ரேலிய படை நடவடிக்கை நீடிக்கும் என அவர் தெரிவித்திருக்கிறார். இந்நிலையில் பாலஸ்தீன ஆயுததாரிகள் இஸ்ரேலிய நிலப்பரப்புக்குள் ஊடுருவ 2 இடங்களில் செய்த முயற்சியை தாம் முறியடித்திருப்பதாக இஸ்ரேலிய ராணுவம் சார்பாக பேசவல்ல லெப்டினன்ட் கர்னல் பீட்டர் லேர்னர் கூறியிருக்கின்றார்.
This morning in 2 separate locations terrorists infiltrated Israel in what seems to be a synchronized attack. They met the brute force of the IDF and we struck them down.
இன்று காலை 2 வெவ்வேறு இடங்களில் பயங்கரவாதிகள் இஸ்ரேலுக்குள் நுழைய முயன்றார்கள். ஒருங்கிணைந்து ஒரே நேரத்தில் செய்யப்பட்ட சதிவேலையாக இது தெரிந்தது. ஆனால் அவர்கள் இஸ்ரேலிய பாதுகாப்பு படையின் ஆக்ரோஷத்தை சந்திக்க வேண்டி வந்தது. வந்தவர்கள் அனைவரையும் நாங்கள் கொன்றுவிட்டோம். இஸ்ரேலை அழிக்க அவர்கள் முயலுவதால் தற்பாதுகாப்புக்காகத்தான் நாங்கள் அவர்களை தாக்க வேண்டியிருக்கிறது என்றார் பீட்டர் லேர்னர். 13 நாட்களாக நடந்து வருகின்ற இந்த மோதலில் மிக அதிகமான உயிரிழப்புகள் ஏற்பட்ட நாள் என்றால் அது நேற்று ஞாயிற்றுக்கிழமைதான். 100 அதிகமான பாலஸ்தீனர்களும் இஸ்ரேலிய சிப்பாய்கள் 13 பேரும் ஞாயிறன்று கொல்லப்பட்டிருந்தனர். நேற்று இரவு நடந்த தாக்குதலில் கான் யூனிஸில் ஒரு குடும்பம், ரஃபாவில் ஒரு குடும்பம் என வெறும் 2 குடும்பங்களில் மட்டுமே 30 பேர் கொல்லப்பட்டிருப்பதாக உள்ளூர் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். காசாவின் ஷஜையா, மகசி ஆகிய வட்டகையில் 2வது நாளாகவும் பிரங்கி தாக்குதலும் விமான குண்டுவீச்சுகளும் நீடித்திருக்கின்றன.
செய்தியை தொகுத்து வழங்கியவர் சாதாத். இனி இலங்கை தொடர்பான குறிப்புகளை பார்ப்போம். இலங்கையில் நிறைவேற்ற அதிகாரமிக்க ஜனாதிபதி ஆட்சி முறையை ஒழித்து கட்ட வேண்டும் என்று ஆளும் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பைச் சேர்ந்த இடதுசாரி தலைவர் ஒருவர் கூறியிருக்கின்றார். கொழும்பில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சியின் செயலாளர் அமைச்சர் டியூ குணசேகர தெரிவித்த கருத்துக்களை தொகுத்து தருகிறார் ஜெயபிரகாஷ்.
இலங்கையில் மிகுந்த அதிகாரங்கள் மிக்க ஜனாதிபதி முறையை நீக்க வேண்டும் என்ற குரல் அண்மைக்காலமாக எதிரணிகளிடமிருந்து ஒலித்து வந்திருக்கிறது. இதே குரல் இப்போது ஆளும் அரசாங்க கூட்டணியில் இருக்கின்ற தலைவர்களிடமிருந்தும் மீண்டும் காரசாரமாக பகிரங்கமாக ஒலித்திருக்கிறது.
உமை வியாபாரி நாங்க ஆச்சார் ரெண்டும் பேர்ரா
இடதுசாரி தலைவர் டாக்டர் என்எம் பெரேரா மரணப்படுக்கையில் இருந்து கொண்டு அன்று வெளிப்படுத்திய விமர்சன கருத்துக்கள் எல்லாம் இன்று உண்மையில் நிறுவனமாகியிருக்கின்றன. அரசாங்கத்தின் நிறைவேற்றுத்துறைக்கும் நீதித்துறைக்கும் இடையே மோதல் ஏற்படும். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தரம் தாழ்ந்து போவார்கள், அமைச்சர்கள் தரம் தாழ்ந்து போவார்கள், அரசியல் கலாச்சாரம் மாறிப்போகும் என்று இவை எல்லாவற்றையும் அவர் அன்றே எதிர்வு கூறியிருந்தார். அடுத்த தலைமுறையும் இந்த துயரத்தை அனுபவிக்க விடாமல் நாம் இதனை இப்போது முடித்துக் கொள்ள வேண்டும் என்று கூறிய அமைச்சர் டி குணசேகர, இலங்கையில் இப்போது ஜனாதிபதி ஆட்சி முறையை வைத்திருக்க வேண்டும் என்று எந்த ஒரு அரசியல் கட்சியும் கோரவில்லை என்றும் தெரிவித்தார். இடதுசாரிகளாகிய எங்களை பொறுத்தவரையில் ஜனாதிபதி தேர்தல் அவசியமில்லை என்று நாங்கள் கருதுகின்றோம். இதனை இலங்கையில் இருக்கின்ற எல்லா அரசியல் கட்சிகளும் ஏற்றுக்கொண்டிருக்கின்றன. முன்னர் என்றால் நாங்கள் மட்டும்தான் இதற்காக குரல் கொடுத்தோம். இந்த நிறைவேற்று ஜனாதிபதி முறையை கொண்டு வந்த ஐக்கிய தேசிய கட்சியே என்று எங்களின் நிலைப்பாட்டில் தான் இருக்கிறது. இந்த ஜனாதிபதி ஆட்சி முறை தேவை என்று கூறுகின்ற எந்த ஒரு கட்சியையும் இன்று கண்டுபிடிக்க கூட முடியாது. ஜனாதிபதி முறை இருக்கலாம் என்று சொல்கின்ற ஒரு சில கட்சிகளும் ஜனாதிபதியின் அதிகாரத்தை குறைக்க வேண்டும் என்றுதான் கூறுகின்றன. இந்த ஜனாதிபதி முறையை மாற்றுவதற்கு நாடாளுமன்றத்தில் 3-2 அல்ல 6-5 பலத்தை கூட பெற்றுக்கொள்ள முடியும். அரசியல் அமைப்பில் சிறிய திருத்தம் ஒன்றே போதும் இதனை மாற்றுவதற்கு.
தனி புத்திலே கொண்டு மந்திரி வரும்
ஆட்சி அதிகாரம் தனியொரு மனிதரின் கையில் இருக்கக்கூடாது, நாடாளுமன்றத்திடமே இருக்க வேண்டும் என்றும் கூறினார் ஆளும் அரசாங்க கூட்டணியில் அங்கம் வகிக்கின்ற இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சியின் பிரதான செயலாளர் மூத்த அமைச்சர் டியோ குணசேகர.
செய்தியை வழங்கியவர் ஜெயபிரகாஷ். விடுதலைப் புலிகளின் திருகோணமலை மாவட்ட அரசியல் துறை பொறுப்பாளர் எழிலன் இராணுவத்திடம் சரணடைந்து பின்னர் காணாமல் போன விவகாரம் தொடர்பான வழக்கு முல்லைத்தீவில் சிறப்பு நீதவான் நீதிமன்றத்தின் முன்னர் விசாரணைக்கு வரும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த செய்திக்குறிப்பு ஒன்றை வழங்குகிறார் வவுனியாவில் உள்ள நம்முடைய செய்தியாளர் மாணிக்கம் வாசகம்.
விடுதலைப் புலிகளின் திருகோணமலை மாவட்ட அரசியல் துறை பொறுப்பாளராக இருந்து இறுதியுத்தத்தின் போது இராணுவத்தினரிடம் சரணடைந்ததன் பின்னர் தகவல் தெரியாதுள்ள எழிலன் உட்பட 12 பேர் தொடர்பான ஆட்கொணர்வு மனுக்கள் மீதான விசாரணைகள் விசேட நீதவான் ஒருவர் முன்னிலையிலேயே நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. வவுனியா மேல் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட இந்த வழக்குகள் தொடர்பான சம்பவங்கள் முல்லைத்தீவில் இடம்பெற்றிருந்ததனால் அவை பற்றிய சாட்சிகளை விசாரணை செய்து விவரங்களை அறிவிக்குமாறு முல்லைத்தீவு மாவட்ட நீதிமன்றத்திற்கு வவுனியா மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இதனையடுத்து 9வது தடவையாக இன்று இந்த வழக்குகள் விசாரணைக்கு எடுக்கப்பட இருந்த வேளையிலேயே அந்த விசாரணைகள் விசேட நீதவான் ஒருவர் முன்னிலையில் நடைபெறும் என்று முல்லைத்தீவு மாவட்ட நீதவான் கணேசராஜா அவர்கள் அறிவித்திருப்பதாக வழக்காளிகள் சார்பில் ஆஜராகி வரும் சட்டத்தரணி கே.எஸ். ரத்னவேல் அவர்கள் கூறினார். இந்த வழக்குகள் தொடர்பான விசாரணைகள் வரும் ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றது. இதற்கிடையில் இந்த வழக்கு விசாரணைக்காக முல்லைத்தீவு மாவட்ட நீதிமன்றத்திற்கு சென்றிருந்த எழிலனின் மனைவியும் வடமாகாண சபை உறுப்பினருமாகிய அனந்தி சசிதரன் அவர்கள் உள்ளிட்ட 12 வழக்காளிகளை புலனாய்வு துறையினர் என சந்தேகிக்கப்படுகின்ற பல நபர்கள் புகைப்படங்கள் எடுத்ததுடன் முல்லைத்தீவில் இருந்து பரந்தன் செல்லும் வீதியில் உள்ள முக்கிய சந்திகளில் எல்லாம் ஆங்காங்கே காவல் இருந்து அச்சுறுத்தும் வகையில் நடந்து கொண்டதாக அனந்தி சசிதரன் அவர்கள் BBC தமிழோசையிடம் தெரிவித்தார்.
ஏற்கனவே நீதிமன்றத்துக்குள் சாதாரண உடைகளுடன் ராணுவ புலனாய்வாளர்கள் அவதானிக்க வந்திருந்தார்கள். அவர்கள் வெளியில் வந்து எங்களை தொலைபேசி மூலம் படம் எடுத்துக் கொண்டார்கள். அதனை விட பல திசைகளிலும் இருந்து கொண்டு தொலைபேசியில் மற்றவர்களுக்கு தகவல்களை பரிமாறிய வண்ணமே இருந்தார்கள். எங்களுடைய வாகனத்துக்கு அருகே ஆட்டோவும் மோட்டார் சைக்கிளுமாக வந்து இறங்கிய ராணுவ புலனாய்வாளர்கள் என்று நாங்கள் கருதுபவர்கள் இந்த வாகனத்தை படம் எடுத்ததும் எங்களை படம் எடுத்ததும் ஒரு அச்சமான ஒரு குழப்பமான நிலையை அதில் தோற்றிவித்த வண்ணம் இருந்தார். இதனை எங்களுடைய சட்டத்தரணியையும் நாங்கள் தெரியப்படுத்தி அவரும் அவதானித்துக் கொண்டுதான் இருந்தார். நாங்கள் பின்னர் அச்சம் காரணமாக வாகனத்தில் அந்த இடத்தை விட்டு நகர்ந்தோம். நகர்ந்த போது வட்டுவாகல் பாலத்தடியில் 3 பேர் அவர்கள் மோட்டார் சைக்கிள் நின்று எங்களுடைய வாகன நம்பரை பார்த்து எங்களை காட்டி காட்டி ஏதோ கலைத்துக் கொண்டிருந்தார்கள். வட்டுவாகல் பாலம் முடிகிற இடத்தடியில் அங்கும் இருவர் நின்று ஏதோ தகவல் பரிமாறினார்கள். நாங்கள் வரும் வழியே முக்கியமான சந்திகளில் ஏற்கனவே திட்டமிட்ட வடிவு இருவர் மூவர் என்று நின்றிருந்தார்கள். இறுதியாக பள்ளிபுணத்தில் ஒரு வீட்டடியில் நின்று நாங்கள் தண்ணீர் குடித்து விட்டு வருவோம் என்று அந்த ஒழுங்கியால் ரோட்டுக்கு ஏறிய போது அந்த வாகனத்தை சுத்தி ஆட்டோவிலும் மோட்டார் சைக்கிளும் புஷ் சைக்கிளிலும் துச்சக்கர வண்டியிலும் வந்து நின்றிருந்தார்கள்.
இதன் பின்னர் தங்களுடைய பயணத்தை தொடராமல் புதுக்குடியிருப்பு நகருக்கு திரும்பி சென்று அங்குள்ள காவல் நிலையத்தில் தமக்கு ஏற்பட்டுள்ள அச்சுறுத்தல் நிலைமைகளை குறித்து முறைப்பாடு செய்து யாழ் பிரதி போலீஸ் மாதிபர் ரொஹான் டயஸ் அவர்களை தொடர்பு கொண்டு விஸ்வமடு வரையிலான காவல்துறையின் வழி பாதுகாப்பை பெற்று தாங்கள் வீடு திரும்பியதாகவும் அனந்தி சசிதரன் அவர்கள் கூறினார்.
இது எனக்கு ஒரு செய்தியா கூறுகிறது, இந்த வழக்கை இனி முன்னெடுத்து நீங்கள் செல்லுவது உங்களுடைய உயிருக்கு ஒரு ஆபத்தை தோத்தி வைக்கும் என்ற செய்தியை அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். வளமைக்கு மாறாக சாட்சிகளும் கூட இனி வருவதற்கு ஒரு அச்சப்படுற ஒரு நிலைமையை இவர்கள் தோத்தி வைத்திருக்கின்றார்கள்
என்றார். விடுதலை புலிகளின் திருகோணமலை மாவட்ட அரசியல் துறை பொறுப்பாளராக இருந்த எழிலன் அவர்களின் மனைவியும் வடமாகாண சபை உறுப்பினருமாகிய அனந்தி சசிதரன் அவர்கள்.
வவுனியா செய்தியாளர் மாணிக்கவாசகம். இலங்கையில் மத வழிபாட்டு நடவடிக்கைகளில் நீதிமன்றங்கள் தலையிட நீதிமன்றங்களுக்கு அதிகாரம் இல்லை என்று இலங்கையின் தலைமை நீதிபதி முகான் பேரிஸ் தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்த செய்திக்குறிப்பு ஒன்றை வழங்குகிறார் கொழும்பில் உள்ள நீதிமன்ற செய்தியாளர் கே எஸ் உதயகுமார்.
மத வழிபாட்டு நடவடிக்கைகளில் தலையிடுவதற்கு நீதிமன்றத்துக்கு அதிகாரங்கள் இல்லை என தலைமை நீதிபதி முகான் பீரிஸ் தெரிவித்தார். சிலாபம் முன்னேஸ்வர ஸ்ரீ பத்ரகாளி தேவாலயத்தின் வருடாந்த மிருக பலி யாகத்தை தடை செய்யும் உத்தரவொன்றை பிறப்பிக்குமாறு கோரி தேசிய சங்க சம்மேளனம் விடுத்த வேண்டுகோளொன்றை நிராகரித்த பின்னர் தலைமை நீதிபதி இவ்வாறு தெரிவித்தார். வழக்கு அழைக்கப்பட்ட போது கருத்துக்களை தெரிவித்த தேவாலயம் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் தகுந்த அனுமதி பத்திரங்களை பெற்றுக்கொண்ட பின்பு மிருக பலி யாகத்தை நடத்துவதற்கு தேவாலய தரப்பு தயாராக இருப்பதாக தெரிவித்தார். தேசிய சங்க சம்மேளனம் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் அதற்கு எதிர்ப்பை தெரிவித்தனர். நூற்றாண்டு காலமாக நடைபெற்று வந்த வழிபாட்டு முறைகளை நிறுத்துவதற்கு நீதிமன்றத்துக்கு முடியாதென்று தெரிவித்த தலைமை நீதிபதி அதனை பொது சட்ட விதிமுறைகளுக்கமைய நடத்துமாறு மாத்திரமே உத்தரவிட முடியும் என்று தெரிவித்தார். தேசிய சங்க சம்மேளனத்தின் வேண்டுகோளை நிராகரித்த நீதிமன்றம் இந்த வழக்கின் இறுதி தீர்ப்பை எதிர்வரும் 30ஆம் தேதி வழங்கப்படும் என்று அறிவித்தது. ஆயினும் நீதிமன்றத்தின் நிலைப்பாட்டை தனக்கு ஏற்றுக்கொள்ள முடியாதென்று தெரிவித்தார். தேசிய சங்க சம்மேளனத்தின் நிதிச் செயலாளர் வத்தகேனே விஜித தேரர்.
சத்து சுபசாதன பணத்திடும் பார்லிமெண்ட் சம்மதக்கல்ல
புத்த மதத்தை பாதுகாப்பதாக அரசாங்கம் அரசியல் யாப்பின் கீழ் மக்களுக்கு உறுதிமொழியொன்றை வழங்கியுள்ளது. எனவே சட்டத்துக்கு மாறாக மேற்கொள்ளப்படும் மிருக படுகொலைகளை தடுக்க அரசாங்கம் முன்வர வேண்டும் என்று தெரிவித்த விஜித தேரர் இதற்கான சட்டங்களை விரைவில் நாடாளுமன்றத்துக்கு கொண்டுவர ஜனாதிபதி நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார்.
கே எஸ் உதயகுமார் வழங்கிய இந்த குறிப்புடன் இலங்கை கண்ணோட்டம் நிறைவு பெறுகிறது.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
இனி இந்திய குறிப்பொன்று. சென்னை உயர்நீதிமன்ற கூடுதல் நீதிபதி ஒருவரின் பதவிக்கால நீட்டிப்பு விவகாரம் ஒன்றில் முன்பிருந்த ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசின் மீது தமிழகத்தில் அதன் கூட்டணி கட்சி ஒன்று தலையிட்டதாக முன்னாள் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி மார்க்கண்டேய கட்ஜு குற்றம் சாட்டியிருக்கிறார். இதுகுறித்த செய்திக்குறிப்பு ஒன்றை தருகிறார் டெல்லியில் உள்ள நம்முடைய செய்தியாளர் ஜெயக்குமார்.
சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஒருவரது பதவி நீட்டிப்பு தொடர்பான விவகாரத்தில் முன்பு மத்தியில் ஆட்சி செய்த காங்கிரஸ் கட்சி தலைமையிலான கூட்டணியில் இடம்பெற்றிருந்த தமிழகத்தைச் சேர்ந்த ஒரு கட்சி நிர்பந்தம் செய்ததாக முன்னாள் நீதிபதி மார்க்கண்டேய கட்ஜு தெரிவித்திருக்கும் கருத்துக்கள் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றன. நாடாளுமன்ற மாநிலங்களவையில் இது தொடர்பாக அமளி ஏற்பட்டது. சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக மார்க்கண்டேய கட்ஜு கடந்த 2004ஆம் ஆண்டில் பதவி வகித்த காலத்தில் நீதித்துறையில் அப்போது நடைபெற்ற செயல்பாடுகள் குறித்து அவரது வலைப்பூவில் தற்போது வெளியிட்டுள்ளார். அதில் கூடுதல் நீதிபதியாக நியமிக்கப்பட்ட ஒருவருக்கு எதிராக 8 சாதகமற்ற குறிப்புகள் இருந்தபோதும் அவை அளிக்கப்பட்டதாக கூறியுள்ளார். அந்த குறிப்பிட்ட நீதிபதி அவர் மாவட்ட நீதிபதியாக இருந்த சமயத்தில் ஒரு குறிப்பிட்ட அரசியல் தலைவருக்கு சாதகமாக நடந்து கொண்டதுதான் இதற்கு காரணம் என்று தனக்கு சொல்லப்பட்டதாகவும் அதில் கட்ஜு குறிப்பிட்டுள்ளார். அந்த கூடுதல் நீதிபதிக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் தன்னிடம் தொடர்ந்து தெரிவிக்கப்பட்டு வந்ததால் அவர் மீது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியிடம் தான் புகார் கூறியதாகவும் கட்ஜு அதில் கூறியுள்ளார். இது குறித்து தன்னிடம் பின்னர் தொலைபேசியில் தொடர்பு கொண்ட உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ஆர்.சி. லகோடி தொடர்ந்து நடைபெற்ற விசாரணையில் அந்த கூடுதல் நீதிபதிக்கு எதிராக பெறப்பட்டுள்ள புகார்கள் அனைத்தும் உண்மை என்று நிரூபிக்கும் ஆதாரங்களை உளவு பிரிவு அளித்துள்ளதாக தன்னிடம் தெரிவித்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார். ஆதரவாக செயல்பட்ட காரணத்தால் மட்டும் நியமனம் செய்யப்பட்ட அந்த கூடுதல் நீதிபதியின் பதவிகாலம் 2 ஆண்டுகளில் முடிவடைந்த பிறகு அவருக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட உளவு பிரிவின் அறிக்கையை அடிப்படையாக கொண்டு அவரது பதவிகாலம் நீட்டிக்கப்பட மாட்டாது என்று தான் கருதியதாகவும் ஆனால் அவருக்கு மீண்டும் பதவி நீட்டிப்பு வழங்கப்பட்டது என்றும் அவர் கூறியிருக்கிறார். அப்போதைய இந்திய பிரதமர் மன்மோகன் சிங் ஒரு வெளிநாட்டு பயணம் மேற்கொண்ட சமயத்தில் தமிழகத்தைச் சேர்ந்த ஒரு குறிப்பிட்ட கட்சியைச் சேர்ந்த மத்திய அமைச்சர் மத்தியில் ஆட்சியை தொடர ஆதரவு அளிப்பது தொடர்பில் மிரட்டல் விட்டதாக தெரிவித்துள்ளார். இந்த மிரட்டலை சமாளிக்கும் வகையில்தான் அந்த கூடுதல் நீதிபதியின் பதவிகாலம் முறைகேடாக நீடிக்கப்பட்டதாக கட்ஜு கூறியிருக்கிறார். முன்னதாக அதே வலைப்பூவில் மார்க்கண்டேய கஜு தனது கருத்துக்களை பதிவு செய்துள்ள போது, முன்னதாகவும் தமிழக முதல்வராக பொறுப்பில் இருந்த தற்போதைய தமிழக முதல்வர் ஜெயலலிதா அவரது பதவிக்காலம் முழுவதுமாக எத்தகைய சூழலிலும் நீதித்துறையின் செயல்பாடுகளில் எந்த ஒரு அழுத்தத்தையும் தனக்கு அளித்ததில்லை என்றும் கூறியுள்ளார். ஆனால் அதைப்போல் தமிழகத்தின் மற்றொரு கட்சியின் தலைவர்கள் குறித்து கூற முடியாது என்றும், தனக்கு பல்வேறு அழுத்தங்களை அவர்கள் கொடுத்துள்ளதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். இருந்தபோதும் அவர்களது நிர்பந்தங்களுக்கு தான் ஒருபோதும் பலியானதில்லை என்றும் அதில் அவர் தெரிவித்துள்ளார். இத்தகைய சூழலில் இந்த விவகாரம் தொடர்பாக இன்று மாநிலங்களவையில் விவாதம் நடத்த கோரி அஇஅதிமுக உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டனர். அதனால் அந்த அவை இன்று திங்கட்கிழமை இருமுறை ஒத்திவைக்கப்பட்டது. இவரது இந்த குற்றச்சாட்டு குறித்து பேசிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான டி ராஜா, இத்தனை காலம் கடந்து இந்த குற்றச்சாட்டுகளை எழுப்புவதற்கு என்ன காரணம் என்று கேள்வி எழுப்பினார். மேலும் இந்த விவகாரம் தொடர்பாக அப்போது பிரதமர் பதவியில் நீடித்த மன்மோகன் சிங் தான் பதிலளிக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.
இன்றைக்கு இந்த பிரச்சனையை எழுப்புவது என்ன காரணம், என்ன அடிப்படையில் என்பதை அவர் தான் விளக்க வேண்டும். ஏனென்றால் அவரே நீதிபதியாக இருந்திருக்கிறார், இப்பொழுது பிரஸ் கவுன்சில் சேர்மேனாகவும் இருக்கிறார். இப்பொழுதுதான் அவருக்கு இந்த தகவல் தெரிய வந்ததா, அல்லது இத்தனை ஆண்டுகள் கழித்து இந்த பிரச்சனையை எழுப்புவதற்கு வேறு ஏதாவது காரணம் இருக்கிறதா, நோக்கம் இருக்கிறதா என்பதை அவர் தெளிவுபடுத்த வேண்டும். அடுத்ததாக அவர் எழுப்புகிற கேள்விகளுக்கு இன்றைக்கு பதில் சொல்ல வேண்டுமானால், அன்றைக்கு பிரதமராக இருந்தவர் இப்போதும் காங்கிரஸ் கட்சியினுடைய உறுப்பினராக பாராளுமன்றத்தில் மாநிலங்களவையில் இருக்கிற திரு மன்மோகன் சிங் அவர்களும், அவர் சார்ந்திருக்கிற காங்கிரஸ் கட்சியும் தான் திரு கஜி அவர்கள் சொல்லுவதில் ஏதாவது உண்மை இருக்கிறதா இல்லையா என்பதற்கு பதில் சொல்ல வேண்டியவர்கள், சொல்லக்கூடியவர்கள். இதைதான் மக்கள் இன்றைக்கு பார்க்க வேண்டும்
என்றார் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான டி ராஜா.
டெல்லியிலிருந்து ஜெயக்குமார். இனி விளையாட்டு அரங்குக்கு செல்லும் முன், நாளை மறுநாள் புதன்கிழமை இங்கே பிரிட்டனின் கிளாஸ்கோ நகரில் தொடங்கவிருக்கும் காமன்வெல்த் போட்டிகள் குறித்த ஒரு முன்னோட்டம் வழங்குகிறார் ஜெயபிரகாஷ்.
11 நாட்கள், 17 விளையாட்டுகள், மொத்தமாக 71 அணிகள். உலகெங்கிலும் இருந்து 4500 விளையாட்டு வீர வீராங்கனைகள், 261 தங்கப்பதக்கங்கள், எல்லாமாக 13 விளையாட்டு அரங்குகள். கிளாஸ்கோ 2014 20வது காமன்வெல்த் விளையாட்டு விழாவுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் பூர்த்தியாகி ஸ்காட்லாந்தின் மிகப்பெரிய நகரம் விழாக்கோலம் பூண்டிருக்கிறது. கிளாஸ்கோ செல்டிக் பார்க் அரங்கில் 23 திகதி புதன்கிழமை இரவு 8 மணிக்கு பிரிட்டிஷ் மகாராணியார் விழாவை தொடங்கி வைக்கிறார். 10 மாதங்களாக காமன்வெல்த் பிராந்திய மூடாக பயணித்து திரும்பியிருக்கின்ற விளையாட்டுச் சுடரின் செய்தியையும் மகாராணி இங்கு வாசிப்பார். 1930 முதல் 7 நாடுகளில் இருக்கின்ற 18 நகரங்களில் இதுவரை காமன்வெல்த் விளையாட்டு விழா நடந்திருக்கிறது. ஆஸ்திரேலியா, கனடா, நியூசிலாந்து ஆகிய நாடுகளுடன் ஐக்கிய ராஜ்யத்தின் இங்கிலாந்து, ஸ்காட்லாந்து மற்றும் வேல்ஸ் ஆகிய மொத்தமாக 6 அணிகள் மட்டுமே இதுவரை நடந்திருக்கின்ற எல்லா காமன்வெல்த் விளையாட்டு விழாக்களிலும் கலந்து கொண்டிருக்கின்றன. ஆஸ்திரேலியா தான் 12 போட்டிகளில் கூடுதல் பதக்கங்களை வென்று முன்னணியில் திகழ்கின்றது. இங்கிலாந்து 6 காமன்வெல்த் போட்டிகளிலும் கனடா 1 போட்டியிலும் அதிகப்படியான பதக்கங்களை வென்றிருக்கின்றன. 1947 காமன்வெல்த்தில் இணைந்த இந்தியா இதுவரை 14 விளையாட்டு விழாக்களில் கலந்து கொண்டிருக்கிறது. 2002 மான்செஸ்டர் நகரில் 69 பதக்கங்களையும், 2006 மெல்போர்னில் 50 பதக்கங்களையும், 2010 இந்தியாவை நடத்திய 19வது காமன்வெல்த் போட்டிகளில் முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு 101 பதக்கங்களையும் இந்தியா வென்றிருக்கிறது. சொந்த மண்ணில் அள்ளிய இந்த பதக்கங்களில் 31 தங்கம், 26 வெள்ளி, 36 வெண்கல பதக்கங்கள் அடக்கம். இம்முறை 14 விளையாட்டு பிரிவுகளில் 215 வீரர்களை இந்தியா களமிறக்குகிறது. மிகப்பெரிய தடகள அணியாக 41 பேர் இந்தியாவிலிருந்துதான் கிளாஸ்கோ வந்திருக்கிறார்கள். இலங்கை 1948 சுதந்திரத்தோடு காமன்வெல்த்துடன் இணைந்தது. சுதந்திர இலங்கையின் முதலாவது தங்கத்தை 1958 ஓக்லண்ட் போட்டிகளில் டங்கன் வைட் தடகளத்தில் வென்றெடுத்திருக்கிறார். இதுவரை மொத்தமாக 4 தங்கம், 6 வெள்ளி, 2 வெண்கலம் என்று 12 காமன்வெல்த் விளையாட்டு பதக்கங்கள் இலங்கை வசம் உள்ளன. இம்முறை காமன்வெல்த் போட்டிகளுக்கு முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு 13 போட்டிகளில் 104 விளையாட்டு வீர வீராங்கனைகளை இலங்கை கிளாஸ்கோ அனுப்பியிருக்கிறது. ஸ்காட்லாந்து தலைநகர் எடின்பரோவில் ஏற்கனவே 1970 மற்றும் 86 ஆண்டுகளில் இரண்டு தடவைகள் காமன்வெல்த் விளையாட்டு விழாக்கள் நடந்திருக்கின்ற போதிலும் இம்முறை கிளாஸ்கோ போட்டிதான் ஸ்கொட்லாந்தில் நடக்கின்ற மிகப்பெரிய பல்துறை விளையாட்டு விழா. எனினும் கிளாஸ்கோ உள்ளிட்ட ஸ்கொட்லாந்து கடந்த 10 ஆண்டுகளில் பலதரப்பட்ட உலக, ஐரோப்பிய மற்றும் பிரிட்டிஷ் விளையாட்டு விழாக்களை நடத்தியிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது.
தொகுத்து வழங்கியவர் ஜெயபிரகாஷ். நிகழ்ச்சியில் அடுத்து வருவது விளையாட்டரங்கம். தயாரித்து வழங்குகிறார் சிவராமகிருஷ்ணன்.
லண்டன் லார்ட்ஸ் மைதானத்தில் கிரிக்கெட் போட்டிகள் நடைபெற ஆரம்பித்து 200 ஆண்டுகள் ஆவதை ஒட்டி பல்வேறு வகைகளில் அதை அனுசரிக்க நிர்வாகிகள் திட்டமிட்டுள்ளார்கள். லண்டனின் வடமேற்கு பகுதியில் 200 ஆண்டுகளுக்கு முன்னர் கிரிக்கெட் விளையாட்டு வீரராக இருந்து பின்னர் வைன் வியாபாரியாக மாறிய தாமஸ் லார்டு என்பவரால் உருவாக்கப்பட்டதே இன்று உலக புகழ் பெற்றுள்ள லார்ட்ஸ் கிரிக்கெட் மைதானம். அங்கு முதலாக மேர்லிபோர்ன் ஹாட்ஃபோர்ட்ஷயர் அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் 1814 ஜூலை மாதம் நடைபெற்றது. இதையடுத்து சிறிது சிறிதாக முன்னேறி கிரிக்கெட் விளையாட்டின் பிரிக்க முடியாத ஒரு அங்கமாக இன்று மாறியுள்ளது லார்ட்ஸ் மைதானம். அந்த மைதானத்தில் தடகளம், குட்டி குதிரைகள் பங்குபெறும் போட்டிகள், டென்னிஸ், வில்வித்தை உட்பட பல போட்டிகளும் அவ்வப்போது நடைபெற்றுள்ளன. ஆஸ்திரேலிய அணிக்கு எதிராகவே லார்ட்ஸ் மைதானத்தில் முதல் டெஸ்ட் போட்டி இடம்பெற்றது. அந்த போட்டியில் இங்கிலாந்து அணி 1 இன்னிங்ஸ் மற்றும் 5 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இங்கிலாந்து அணியின் ஆலன் ஸ்டீல் அந்த போட்டியின் முதல் ஆட்டத்தில் 148 ஓட்டங்களை எடுத்தார். அதுவே லார்ட்ஸ் மைதானத்தில் அடிக்கப்பட்ட முதல் சதம். லார்ட்ஸ் மைதானத்தில் பந்தை பெவிலியனை கடந்து அடித்தவர் ஒருவர் மட்டுமே. ஆஸ்திரேலியாவின் மெல்பர்ன் நகரில் பிறந்த ஆல்பர்ட் ட்ராட் 1896 ஆஷஸ் போட்டியில் தமது நாட்டுக்காக தேர்வு செய்யப்படாத சூழலில் இங்கிலாந்து அணிக்கு மாறினார். பின்னர் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஒரு போட்டியில், அதாவது 1899 அவர் அடித்த ஒரு பந்து பெவிலியனை கடந்து சென்றது. அதன் பிறகு அந்த சாதனையை இதுவரை யாரும் செய்யவில்லை. பின்னர் அங்கு பிராட்மேன் போன்றவர்கள் சதம் அடித்தது, பலர் இரட்டை சதம் அடித்தது எல்லாம் சரித்திர புத்தகத்தில் உள்ளன. இந்நிலையில் உலக அளவில் லார்ட்ஸ் மைதானத்தின் தனிச்சிறப்பு குறித்து சென்னையிலிருந்து வெளியாகும் ஸ்போர்ட்ஸ் ஸ்டார் பத்திரிகையின் ஆசிரியர் நிர்மல் சேகர் அவர்களிடம் கருத்து கேட்டேன்.
கிரிக்கெட்டோட ஹெட் குவார்டர்ஸ் மட்டும்னாலும் சொல்ல முடியாது, அது ஃபெசிலிட்டிஸ்னாலையும் சொல்ல முடியாது, சைஸ்னாலையும் சொல்ல முடியாது, ஜியோகிராபிகல் லொகேஷன்னாலையும் சொல்ல முடியாது. லார்ட்ஸும் கிரிக்கெட்டும் ஒரு பிரின்ஸ் மாதிரி. எல்லாருமே இப்ப கிரிக்கெட்னு எடுத்தாங்கன்னா ஒரு 4-5 முதல்ல அவங்களுக்கு ஞாபகம் வரும், டான் பிராட்மேன் பேர் ஞாபகம் வரும். அது மாதிரி லார்ட்ஸ் ஒரு பேரு, இட் ஹஸ் எ ஹிஸ்டரி அபவுட் இட். அது வந்து வேற ஒரு கிரவுண்டுக்கும் அந்த ஹிஸ்டரியை மேட்ச் பண்ணவே முடியாது.
சிட்னி கிரவுண்ட் இருக்கு, மெல்பர்ன் கிரவுண்ட் இருக்கு, ஏன் இந்தியாலே பார்த்தோம்னா வாங்கடே கிரவுண்ட் இருக்கு. அப்படி இருக்கும்பொழுது வந்து ஒரு கிரவுண்டுக்கு ஒரு பெருமை இருக்கத்தானே செய்யும். லார்ட்ஸ் பழமையானது அப்படிங்கறதுனால கூடுதலான ஒரு பெருமை அப்படின்னு ஒரு சாரா ஆர்கியூ பண்ணலாம் இல்லையா?
அது மாதிரி ஆர்கியூ பண்ணலாம், பட் வந்து அது வில் பி ஆர்குமெண்ட் ஃபார் ஆர்குமெண்ட் சேக். சில விளையாட்டுகள் சில ஒரு கிரவுண்ட்ஸோட அது வந்து அவ்வளவு ஒரு நெருக்கமான அசோசியேஷன் இருக்கதான் இருக்கு. ஃபுட்பால் எடுத்தீங்கன்னா அந்த மரக்கானா ஸ்டேடியம் இன் பிரேசில், அது வந்து ஒரு பெரிய அசோசியேஷன். அது மாதிரி இப்போ டென்னிஸ் எடுத்தீங்கன்னா விம்பிள்டன் இருக்கு. அது மாதிரி கிரிக்கெட்ல லார்ட்ஸ் ஒரு பெருமை மிகுந்த ஒரு விளையாட்டு இடம்.
இந்தியாவுக்கும் லார்ட்ஸ் மைதானத்துக்கும் உண்டான தொடர்பு வந்து நெருக்கமாக இருக்கு. இப்போ கூட இந்தியா வந்து செகண்ட் டெஸ்ட் விளையாடி கொண்டிருக்காங்க. இந்தியாவினுடைய அசோசியேஷன் எப்படி பார்க்கலாம் லார்ட்ஸோட?
இந்தியாவோட அசோசியேஷன் லார்ட்ஸோட ரொம்ப பெருமைக்குரியது, ரொம்ப பழமையானது. ஆஸ்திரேலியாவோட அசோசியேஷன் லார்ட்ஸோட இருக்கிற மாதிரி அவ்வளோ பழமையாக இல்லாட்டாலும் இந்தியாவோட அசோசியேஷன் மிக பழமையானது. பிகாஸ் இந்தியன் கிரிக்கெட்டர்ஸ் இந்தியா டெஸ்ட் கிரிக்கெட் ஆடுறதுக்கு முன்னாடி ரஞ்சித் சிங்கி அவங்கெல்லாம் அவங்க லார்ட்ஸ் விளையாட்டுருக்காங்க. அதனால் நிறைய இந்தியர்கள் இந்தியா டெஸ்ட் கிரிக்கெட் உள்ள வரதுக்கு முன்னாடியே லார்ட்ஸ் விளையாட்டுருக்காங்க. இப்போ டெஸ்ட் கிரிக்கெட் நீங்க எடுத்தீங்கன்னா நிறைய டெஸ்ட் மேட்சஸ் இந்தியா அங்கே ஆடுறாங்க. பட் எனக்கு வந்து இப்போ மற்ற ஃபார்ம் ஆஃப் கிரிக்கெட்ல பாத்தீங்கன்னா 1983 இந்தியா அங்கே வேர்ல்டு கப்பின்போது ஒரு பெருமை மிகுந்த சாதனை இந்தியன் கிரிக்கெட்டுக்கு. அது வந்து நான் மறக்கவே மாட்டேன். அதுல வந்து கபில் தேவ் ஒரு ரன்னிங் கேட்ச் விவியன் ரிச்சர்ட்ஸ் எடுத்து இந்த மேட்சையே தீர்மானம் பண்ண மாதிரி எனக்கு ஒரு மனசுல ஒரு ஊர்ஜிதம்.
ஏன் வந்து கிரிக்கெட்டினுடைய பெருமை இன்னும் லார்ட்ஸை சுத்தியே இருக்கணும், ஏன் வந்து மற்ற நாடுகளுக்கு போக கூடாதா அப்படிங்கிற அந்த ஒரு விமர்சனம் வந்தா என்ன பதில் வைக்கிறது அதுக்கு?
அதுல மணி இஸ் a big factor. 87% of the world revenues கிரிக்கெட்ல இந்தியாவில என்ன வருது, மணி ரெவன்யூ வச்சு மட்டும் ஒரு கேமோட பெருமையோ அல்லது ஒரு இடத்தோட பெருமையோ நீங்க வந்து நிலைநாட்ட முடியாது. அந்த கவர்ச்சி பிகாஸ் ஆஃப் தி ஹிஸ்டரி சரவுண்டிங் இட்.
லார்ட்ஸ் மைதானத்துக்கும் உங்களுக்குமான தொடர்பு எப்படி?
லார்ட்ஸ் மைதானத்துக்கும் எனக்கும் தொடர்பு மிகுந்த அளவுல இருக்கு. முதல்ல நான் லார்ட்ஸ் உள்ள என்டர் பண்ணும்போது எனக்கு வந்து ஒரு விளையாட்டு மைதானத்துல என்டர் பண்ற ஒரு இதுவே இல்ல, ஃபீலிங்கே இல்ல. ஒரு பெரிய சர்ச்லயோ ஒரு கோவில்லயோ முதல்ல கால் எடுத்து வைக்கிற மாதிரி தான் ஒரு ஃபீலிங்.
சென்னையிலிருந்து வெளியாகும் ஸ்போர்ட்ஸ் ஸ்டார் பத்திரிகையின் ஆசிரியர் நிர்மல் சேகர்.
விளையாட்டரங்கம் நிகழ்ச்சியை தயாரித்து வழங்கியவர் சிவராமகிருஷ்ணன். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம்போல் சந்திப்போம். அதுவரை எம்முடைய இன்றைய நிகழ்ச்சியும் எம்முடைய கடந்த ஒரு வார கால நிகழ்ச்சிகளையும் நேயர்களுடைய இணையதளமான www.bbctamil.com என்ற முகவரியில் கேட்கலாம். வணக்கம் நேயர்களே.